விவிலிய தேடல் புதுமைகள் தண்ணீர் திராட்சிரசமாக பகுதி 9.
எனது அருமை அன்புள்ளங்களே, கடந்த 8 வாரங்களாக தேடல் பயணத்தை மேற்கொண்ட கானா திருமண புதுமையை ஒருங்கிணைத்து அசைப்போட வந்திருக்கின்றோம். கானா திருமண விருந்தில் இயேசு ஆற்றிய முதல் அரும் அடையாளத்தை குறித்து நற்செய்தியாளர் யோவான் பதிவு செய்துள்ள இறை வாக்கியங்களில் சில நமக்கு சொல்லித்தரும் பாடங்களை பயில முயல்வோம்.
3 நாள் கலிலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார்.
யோவான் நற்செய்தியில் 2 நிகழ்வுகளில் மட்டுமே இயேசுவின் தாய் இடம்பெறுகின்றார். 1 கானா திருமணம், மற்றொன்று கல்வாரி மலை நிகழ்வுகள். இயேசுவின் தாய் அங்கு இருந்தார் என்று கானா திருமணத்தில் அவரை அறிமுகம் செய்து வைக்கும் யோவான், சிலுவை அருகில் இயேசுவின் தாய் நின்று கொண்டிருந்தார் என்று கூறியுள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்ற எளிய சொற்கள் மரியாவின் சிறப்பானதொரு குணநலனை நம்முள் ஆழப் பதிக்கின்றன. எங்கெல்லாம் தன் உதவி தேவையென்று அன்னை மரியா உணர்கின்றாரோ, அங்கெல்லாம் எவ்வித அழைப்பும் இல்லாமல் சென்று அவர்களோடு தங்கி உதவி செய்வது அவரது தனிப்பட்ட குணம். தன் உறவினரான எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கின்றார் என்ற செய்தியை வானதூதர் கப்ரியேல் வழியே அறிந்ததும் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் என்று நற்செய்தியாளர் லூக்கா கூறியுள்ளார்.
இயேசுவை பற்றிய தவறான வதந்திகள் பரவின என்பதை மார்க்கு நற்செய்தி 3 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு மதிமயங்கியிருக்கின்றார், தீய ஆவி பிடித்தவராயிருக்கின்றார் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். இச்சூழலில் தன்னை தீய ஆவி எதுவும் நெருங்கவில்லை என்பதை இயேசு விளக்கிக் கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் என்று நற்செய்தியாளர் மார்க்கு குறிப்பிடுகின்றார். தன் மகனை குறித்து ஊரில் பல்வேறு வதந்திகள் எழுந்ததும் அவருக்கு அருகில் இருப்பதற்காக மரியா விரைந்து சென்றார்.
இவ்வாறு தேவையுள்ள இடங்களில் பிரசன்னமாவது அன்னை மரியாவின் அழகு. கானாவில் திருமணம் ஒன்று நிகழப்போகின்றது என்பதை அறிந்ததும் திருமண வீட்டாரின் பல தேவைகளை நிறைவு செய்ய திருமணத்திற்கு முன்னரே அங்கு சென்றுவிட்டார் என்பதை கூறவே இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்ற எளிய சொற்களில் புனித யோவான் அன்னை மரியாவை அறிமுகப்படுத்தியுள்ளார்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார்.
அன்பு இதயங்களே, இறைவல்லுநர்கள் பலர் மரியாவின் இந்த கூற்றை அழகான ஒரு ஜெபம் என்று கூறுகின்றனர். திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொல்வது சாதாரணமான யதார்த்தமான ஒரு கூற்று. அதை ஜெபம் என்ற கோணத்தில் எண்ணி பார்க்க நாம் தயங்கலாம். ஆனால் ஆழமாக சிந்தித்தால் இது ஓர் அழகிய ஜெபம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பு இதயங்களே, இயேசு சொல்லித்தந்த வானகத்திலுள்ள எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை ஆய்வு செய்தால் நமது தயக்கம் நீங்கி தெளிவு பிறக்கும். பெரும் இறையியல் மெய்யியல் தத்துவங்களெல்லாம் இந்த ஜெபத்தில் இடம்பெறவில்லை. இங்கு இயேசு சொல்லித்தரும் விண்ணப்பங்கள் எல்லாமே அன்றாட வாழ்வுக்கு தேவையானவை. எங்கள் அனுதின உணவை தாரும், மன்னிக்கும் மனதை தந்தருளும், தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும் என்ற விண்ணப்பங்களே இந்த ஜெபத்தில் இடம்பெற்றுள்ளன.
ஆன்பு நெஞ்சங்களே, ஜெபம் என்றதும் இது வேண்டும் அது வேண்டும் என்று நீண்ட பட்டியல்களை கடவுளிடம் அனுப்புவதற்கு பதில் நமது உண்மை நிலையை, நம்மிடமுள்ள குறைகளை சொல்வது இன்னும் அழகான ஜபங்கள். இத்தகைய ஜபத்தை சொல்வது அவ்வளவு எளிதல்ல. இத்தகைய ஜபத்தை சொல்வதற்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். நமது தேவைகளை நம்மைவிட நம் இறைவன் நன்கு அறிவார். அவரிடம் குறையை சொன்னால் போதும், மற்றவை அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்று எண்ணுவதற்கு நிறைவான நம்பிக்கை வேண்டும். திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்று அன்னை மரியா இயேசுவிடம் கூறுவது இத்தகைய நம்பிக்கையுடன் எழுப்பப்பட்ட ஜபமே.
இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு சொல்வதை கேளுங்கள் என்று அன்னை மரியா கூறவில்லை. மாறாக அவர் சொல்வதை செய்யுங்கள் என்பதே அவர் விடுத்துள்ள அழைப்பு. இந்த கூற்றில் உள்ள மற்றொரு முக்கியமான சொல் சொல்வதெல்லாம் என்ற சொல். இறைவன் நம்மிடம் சொல்வனவற்றையெல்லாம் செய்வதே சரியான வழி. இதற்கு மாறாக இறைவன் சொல்வதில் நமக்கு விருப்பமானவற்றை மட்டுமே தெரிவு செய்து செயலாற்றுவது அன்னை மரியா நமக்கு விடுத்துள்ள அழைப்பு அல்ல.
அன்பு இதயங்களே, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியா கூறிய இந்த நான்கு சொற்களே விவிலியத்தில் அவர் கூறிய இறுதிச் சொற்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த நான்கு சொற்களே அன்னை மரியா நமக்கு விட்டு சென்றுள்ள விலை மதிப்பற்ற பாரம்பரியம். இந்த நான்கு சொற்கள் நமது வாழ்வின் அடித்தளமாக மாறினால் நமது குறைகள் நீங்கி நிறைவு தோன்றும் அற்புதத்தை நம்மால் காண முடியும்.
மரியா பணியாளர்களிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார். புதுமை நிகழ்ந்த வேளையில் அன்னை மரியா அங்கிருந்ததாக நற்செய்தி கூறவில்லை. இதுதான் அன்னை மரியாவின் அழகு, இதுவே அவரது இலக்கணம். குறைகள் உருவானதும் வந்து நிற்கும் அன்னை மரியா அவரது பரிந்துரையால் புதுமைகள் நிகழும் வேளையில் அந்த புகழில் பங்கேற்காமல் மறைந்து விடுவார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, கானா திருமணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிய புதுமையை நற்செய்தியாளர் யோவான் பின்வரும் வரிகளில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இயேசு பணியாளரிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சிரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார்.
பணியாளர்கள் தொட்டியில் ஊற்றியது தண்ணீர், ஆனால் அதை அவர்கள் மொண்டு எடுத்துச் சென்றபோது அது திராட்சிரசமாக மாறியிருந்தது. எப்போது எப்படி இந்த புதுமை நடந்தது என்பதை ஆய்வு செய்யும் போது அழகிய ஆழமான எண்ணங்கள் நமக்குள் தோன்றுகின்றன.
அன்பு நெஞ்சங்களே, வழக்கமாக இயேசுவின் புதுமைகளில் அவர் சொல்லும் ஒரு சொல்லோ அல்லது அவரது ஒரு செயலோ புதுமைகள் நிகழ காரணமாக அமையும். ஆனால் இந்த புதுமையைப் பற்றி நற்செய்தியில் நாம் வாசிப்பது இதுதான். இயேசு இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். பின்னர் இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்றார். இவ்விரு கூற்றுகளுக்கும் இடையே அவர் நீர் நிரப்பப்பட்ட தொட்டிகள் மீது கைகளை நீட்டியதாகவோ தண்ணீரை தொட்டதாகவோ ஆசீர் அளித்ததாகவோ நற்செய்தியில் குறிப்பிடப்படவில்லை.
இயேசு கூறிய இந்த இரு கூற்றுகளுக்கு இடையே நற்செய்தியாளர் யோவான் ஓர் அழகிய வாக்கியத்தை பதிவு செய்துள்ளார். தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னதும் பணியாளர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள். இதுதான் நண்பர்களே அந்த வாக்கியம், மிகவும் பொருள் நிறைந்த வாக்கியம். எப்போது அந்த பணியாளர்கள் விளிம்பு வரை, அதாவது தொட்டிகள் நிறைந்து வழியும் வரை நீர் நிரப்பினார்களோ அப்போதே அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறிய புதுமை நிகழ்ந்துவிட்டது.
அன்பு நெஞ்சங்களே, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்ட சூழலில் அந்த பிரச்சினைக்கு எவ்வகையிலும் தொடர்பில்லாத ஒரு செயலாக கை கால் கழுவ பயன்படுத்தப்படும் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னதை கேட்டு பணியாளர்கள் குழப்பமும் எரிச்சலும் அடைந்திருக்கலாம். இந்த எரிச்சலோடு பணியாளர்கள் செயல்பட்டிருந்தால் அத்தொட்டிகளை ஏனோ தானோவென்று அரைகுறையாய் நிரப்பியிருப்பார்கள். ஆனால் நற்செய்தியாளர் யோவான் அவர்கள் அத்தொட்டிகளை விளிம்பு வரை நிரப்பினார்கள் என்று தெளிவாக கூறியுள்ளார். அவ்வாறெனில் அந்த பணியாளர்களின் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த உள்ள மாற்றம்தான் தண்ணீர் ரசமாக மாறிய அந்த மாற்றத்தையும் உருவாக்கியது.
அன்பு இதயங்களே, தங்கள் அதிர்ச்சி, தயக்கம், எரிச்சல் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு பணியாளர்கள் தாங்கள் செய்யும் செயலை முழுமையாக செய்த அந்த நேரத்திலேயே அவர்கள் ஊற்றிய தண்ணீர் திராட்சை ரசமாக மாற ஆரம்பித்துவிட்டது. முழுமையான ஈடுபாட்டோடு செய்யும் ஒவ்வொரு செயலும் மனநிறைவை தருவதோடு வாழ்வில் மாற்றங்கள் பலவற்றையும் உருவாக்கும். எனது அருமை அன்புள்ளங்களை, நம்பிக்கையோடு இறைவனிடம் நம் குறைகளை கூறுதல், இயேசு சொல்வதையெல்லாம் செய்தல், அவர் சொல்வதன் பொருள் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் விளிம்பு வரை நிறையும் அளவு முழுமையான மனதோடு பணியாற்றுதல் என்ற பாடங்களை தண்ணீர் திராட்சைரசமாக மாறும் புதுமை நமக்கு சொல்லி தந்துள்ளது.
அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார், தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ நேசர் என் இயேசுவோ, கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ, இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை, தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.